அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. மார்ச் மாதம் 11 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இந்திய தமிழ் ஓசையில் முதல் செய்தியறிக்கை. பின்னர் தொடரும் செய்திரங்கத்தில், இந்தியாவின் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியான நிலையில், மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் கருத்து.
2019 அனைவரையும் எந்த அளவுக்கு முடியுமோ கூடி நம் சவாலிட்டோமானால் தான் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு.
இந்த வெற்றிக்கான காரணம் குறித்த ஓர் ஆய்வு.
பிரதமர் நரேந்திர மோடியுடைய கேரிஸ்மா, என்றும் அவருக்கு பாப்புலர் அப்பீல் இருக்கு, மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, ஆதரவு இருக்கு என்பது நன்றாக பிரதிபலிக்கப்பட்டது இந்த தேர்தலில்.
மற்றும் இலங்கை செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மாலதி மற்றும் மரிய மைக்கேல்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது. இதன் மூலம் இன்னும் 2 ஆண்டுகளில் நடைபெற இருக்கும் மக்களவை பொதுத் தேர்தலில் நரேந்திர மோடி 2வது முறையாக பிரதமராகும் வாய்ப்பு வலுப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியரங்கில் விரிவாக கேட்கலாம்.
ரோட்டர்டாமில் நடைபெறும் பேரணியில் கலந்து கொண்டு துருக்கி வாக்காளர்களிடையே ஆதரவு கோர துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் மவ்லூட் கவுசோலுஹுவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து நெதர்லாந்து அமைச்சரவை நாஜியின் எச்சங்கள் போன்று செயல்படுவதாக துருக்கி அதிபர் ரசீப் தாயிப் எர்துவான் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக நெதர்லாந்தின் விமானங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கலாம் என துருக்கி சூசகமாக தெரிவித்திருக்கிறது. நிலைமை தீவிரமடைந்தால் துருக்கிக்கான நெதர்லாந்து நாட்டின் பொறுப்பு தூதரை வரவழைத்த துருக்கி இதுகுறித்து பேசியிருக்கிறது.
சிரியா நாட்டு தலைநகர் டமாஸ்கஸின் முக்கியமான பகுதியில் நிகழ்த்தப்பட்ட 2 வெடிப்பு சம்பவங்களில் சுமார் 40 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். பாபல் சஹீர் திருத்தலத்திற்கு வரும் புனித பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பல அரேபிய நாட்டினர் தாக்கப்பட்டனர். மக்களை கொல்வதுதான் இந்த தாக்குதலின் இலக்கு என்று சிரியாவின் உள்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். பண்டைய கல்லறைகள் அமைந்திருக்கும் ஷியா முஸ்லீம்களின் பகுதியான அங்கு புனித யாத்ரீகர்கள் பயணித்த பேருந்துகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது.
ஈராக்கில் மொசூல் நகரின் அருகில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று கூட்டாக புதைத்திருந்த புதைக்குழியை கண்டறிந்துள்ளதாக அரசு ஆதரவு படைகள் தெரிவித்திருக்கின்றன. IS அமைப்பிடமிருந்து சில நாட்களுக்கு முன்னதாக கைப்பற்றிய பதுஸ் சிறையில் இந்த புதைக்குழி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கிட்டத்தட்ட 600 அகதிகளை இந்த சிறையில் அருகில் IS அமைப்பு கொன்று புதைத்திருப்பதாக மனித உரிமைகள் புலனாய்வு அமைப்பு 2014 மேற்கொண்ட விசாரணை முடிவுகள் தெரிவிக்கின்றன.
எதிர்க்கட்சியுடனான பேச்சுவார்த்தை இந்த மாத இறுதியில் நடைபெறும் என்று கபோன் அரசு அறிவித்துள்ளது. ஆனால் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரான சாங் பிங் இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற சர்ச்சைக்குரிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் கபோன் அதிபர் அலி பாங்கோ இந்த பேச்சுவார்த்தைக்கு பரிந்துரைத்தார். தனக்கு ஆதாயம் ஏற்படும் வகையில் அலி பாங்கோ இந்த அதிபர் தேர்தலை நடத்தியதாகவும், கபோனை அரை நூற்றாண்டுகள் அவரது குடும்பம் ஆண்ட நிலையில் தானே இந்த அதிபராக பதவியேற்றிருக்க வேண்டும் என்றும் சாங்பிங் கூறுகிறார்.
காங்கோ மக்களை பாதுகாக்கவும் அரசியல் செயல்முறையை சரியான பாதையில் வழிநடத்தவும் காங்கோ ஜனநாயக குடியரசுக்கு மேலதிகமாக 320 பாதுகாப்பு படையினரை அனுப்ப விரும்புவதாக ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டீரஸ் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பல பாகங்களில் வன்முறைகள் அதிகரித்துள்ளன. புத்தாண்டுக்கு முந்தைய நாளில் அரசும் எதிர்க்கட்சியும் கையெழுத்திட வேண்டிய ஒப்பந்தம் ஒன்று தாமதமாகி வருவதே இந்த வன்முறைகளுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற வேண்டும். அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி அதிபர் ஜோசப் கபிலா 2 முறை தொடர்ந்து பதவியில் இருந்துள்ளதால் இனி போட்டியிட அனுமதி இல்லை.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், கோவா மற்றும் மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. அதில் குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு 80 உறுப்பினர்களை அனுப்பும் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று ஆட்சி அமைக்க உள்ளது. இது குறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் சிவகுமார்.
5 மாநிலங்களில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலையில் தொடங்கியது. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் 310க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது. அம்மாநிலத்தின் தற்போதைய ஆளுங்கட்சியான சமாஜ்வாதி கட்சி 47 தொகுதிகளையும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 7 தொகுதிகளையும் வென்றுள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சி 19 தொகுதிகளை மட்டுமே வென்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றதற்கு இந்துத்துவ கொள்கையை மக்களிடையே தெளிவாக எடுத்துக் கூறியதுதான் காரணம் என்று பிபிசி தமிழோசையிடம் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்தார்.
என்னிலிருந்து இந்த இந்துத்துவ பத்தி நம்ம தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டோமோ அண்ட் அதோட இந்துவுக்கு ஒரு ஆபத்து வருது, இந்த பயங்கரவாதம் காரணம், அதுவும் இஸ்லாமிய பயங்கரவாதம் காரணம், அதுல இருந்து வந்து ஒரு ஒற்றுமை ஒன்றா வர ஆரம்பிச்சது. அதை வந்து ஒரு இன்னொரு பெரிய அளவுக்கு நம்ம வந்து பண்ணி ஒரு உணர்வு உண்டாக்கினோம் இந்த தேர்தலில். அதான் முக்கியமா காரணம் நம்ம வந்து இதுல வெற்றி பெற்றோம்
என்றார் சுப்பிரமணியன் சுவாமி. இதே வேளையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 57 தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்கிறது. காங்கிரஸ் கட்சி 11 தொகுதிகளில் மட்டுமே வென்றுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தமுள்ள 117 தொகுதிகளில் 77 தொகுதிகளை வென்றுள்ள காங்கிரஸ் 10 வருடங்களுக்கு பிறகு இம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 20 தொகுதிகளை வென்று எதிர்கட்சி நிலையை பெற்றுள்ள சூழலில் ஆளும் அக்காலி தளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 18 தொகுதிகளை மட்டுமே வென்றுள்ளது. இத்தேர்தல் முடிவுகள் குறித்து தனது டுவிட்டர் வலைதளத்தில் குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தது தனக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை பண்பால் பாரதிய ஜனதா கட்சி பெரும் வெற்றி பெற்றதாக தெரிவித்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித் ஷா பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த அனைவருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனது டுவிட்டர் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த அனைவருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் தோல்வி குறித்து கருத்து தெரிவித்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய பொருளாளர் அம்பேத் ராஜன், இத்தேர்தல் முடிவு சமாஜ்வாதி கட்சி மீதான எதிர்ப்பலை என்று குறிப்பிட்டார்.
எதிர்பாராத ரிசல்ட் தான். இப்போ அந்த ஓட்டு கிடைச்சது சீட்டு கிடைச்சிட்டுன்னா ஆளும் கட்சியான சமாஜ்வாதி பார்ட்டியின் மேல் உள்ள கோபம், அவங்க 5 வருஷம் ரூல் பண்றது இது ஏறக்குறைய அப்படியே இது டோட்டல் கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆனது, எல்லா மக்களுமே துயரத்துல உள்ளாயிட்டாங்க, அந்த கோபம் தான் இப்ப ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு
என்றார் அம்பேத் ராஜன். இதனிடையே மணிப்பூர் மற்றும் கோவா மாநிலங்களில் எக்கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
சிவகுமார், இந்த முடிவு குறித்து முக்கிய தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மணிசங்கரிடம் கேட்டார் சிவகுமார்.
இவ்வளவு பெரிய ஆதரவு உத்தரப்பிரதேசல மற்றும் உத்தராகண்ட்ல இந்த ஆட்சிக்கு கொடுக்கறது எனக்கு புரியவே இல்லை. ஏனென்றால் அந்த டிமானிட்டைசேஷன் செய்ததுக்கு பிறகு நிறைய பேருக்கு பெரிய ஆபத்து, பெரிய துக்கம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில எதுவும் ஏழைகளுக்காக இவர் செய்திருக்கார், பணக்காரர்களை வசதி உள்ள ஆள்களை அவர் அடிச்சிருக்கார்ன்ட்டு ஒரு பொய் செய்தி இங்கும் அங்கேயும் சுத்தின்னு இருக்கு. அதை பத்தி விசாரணை செய்யாம இவர் ஏது சொல்றாரோ அதை ஏற்றுக்கொண்டு இருக்கார்.
அப்படி நீங்க சொல்றத பார்த்தா பிஜேபி வந்து ஒரு மிக வலிமையான கட்சி, அது காங்கிரஸால தனியா போட்டி போட்டு வெல்ல முடியாது, ஒரு பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது.
அதேதான் நான் சொல்ல வந்திருந்தேன். நம்ம ஜெயிக்க போறோமானால் அடுத்த 2019ல் அது செய்யறதுக்கு அனைவரையும் எந்த அளவுக்கு முடியுமோ கூடி நம் சவாலிட்டோமானால்தான் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. காங்கிரஸ் அனைவர்களுடைய கட்சியா இருந்தது, இப்போ தனியா தான் இருக்கு, ஒருவருடைய கட்சியாகவும் நம்ம இல்ல. இத மாத்தறதுக்கு ஒரு வழிதான், ஒரு கூட்டணியை அமைத்து நம் அனைவரும் இந்த கூட்டணியில இருக்கோம் என்று சொல்லி அப்போ நம்ம பிஜேபியை எதிர்த்தோமானால்தான் வர 2019 தேர்தல்ல முன்னேறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாருக்கு தெரியும், ஒரு கால் ஜெயிக்கலாம்.
மணிசங்கர் ஐயர், பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த இந்த வெற்றிக்கான காரணம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் என் ராம் அவர்களிடம் கேட்டேன்.
ஆனா இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல, அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.
இந்த வெற்றிக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
ஒன்னு ஆன்டி இன்கம்பன்சி. சமாஜ்வாதி பார்ட்டியோட அரசாங்கம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு அரசாங்கம். அகிலேஷ் யாதவ் ஒரு அளவுக்கு ஒரு புதிய பாதையில் போனான்னு நினைத்தால் கூட அந்த கட்சியுடைய அந்த ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியவில்லை, அரசாங்கத்தின் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியவில்லை. அந்த கொள்கைகளை மாற்ற முடியவில்லை பெருமளவுக்கு. அது ஒரு பெரிய காரணம். இரண்டாவது காரணம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய கேரிஸ்மா. இன்றும் அவருக்கு பாப்புலர் அப்பீல் இருக்கு மக்கள் மத்தியில், அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, ஆதரவு இருக்கு என்பது நன்றாக பிரதிபலிக்கப்பட்டது இந்த தேர்தலில். டிமானிட்டைசேஷன் நடந்ததுல ஒரு கஷ்டம் ஏற்பட்டது, உத்தரப்பிரதேசில குறிப்பாக ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது என்று பல நியூஸ் ஐட்டம்ஸ் வந்தது. ஆனா அதை வந்து பெரிதாக கருதாமல் மக்கள் வந்து அவர் கட்சிக்கே ஓட்ஸ் போட்டிருக்காங்க பெரிய அளவுக்கு. மூன்றாவது காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. பல ஆண்டு காலமாக அது ஒரு ஜூனியர் பிளேயராக தான் இருக்கு.
இப்ப குறிப்பா வந்து உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சாதி ரீதியாக வந்து வாக்குகள் பிரிந்து அதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று ஒரு பரவலாக ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ இந்த வாக்குகள் எல்லாம் எந்த பக்கம் சென்றிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
ஜாதி என்பது அது அதுக்கு ஒரு ரோல் உண்டு எலெக்ஷன்ல, பாலிடிக்ஸ்ல. ஜாதி ஒரு ஃபேக்டர் என்று சொல்லலாம். ஆனா ஒரு எலெக்ஷன் ஒரு ட்ரெண்ட் வந்தா ஜாதி மதம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஆப்ஸ்டகளாக இருக்காது அந்த வேவுக்கு, எனக்கு நன்றாக தெரியும். ஒரு எக்ஸப்ஷன் என்னவென்றால், அதிகமா முஸ்லிம் மக்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு ஸ்விங் பிஜேபியோட இருந்தா எல்லா பகுதிகளும் மக்கள் மத்தியிலும் அந்த ஸ்விங் ஏற்படும். அது அந்த ஸ்விங்கோடைய இன்டென்சிட்டி கொஞ்சம் மாறி இருக்கலாம். இங்க பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாரும், யாதவர்கள் எல்லாரும் சமாஜ்வாதி கட்சிக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. ஹையர் காஸ்ட் பிராமின்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு தான் போவாங்க, முன்ன காங்கிரஸ்க்கு போன மாதிரி. இதெல்லாம் இந்த வாதமெல்லாம் நான் எப்பவுமே ஏற்றுக்கொள்ளவில்லை.
மூத்த பத்திரிகையாளர் என்றாம், இந்த வெற்றி குறித்து தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகிறார் முரளிதரன்.
ஆளும் கட்சிக்கு எதிரான உணர்வுகளே இதில் வெளிப்பட்டிருப்பதாக அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் தெரிவித்துள்ளன. 5 மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின்,
ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பார்க்கிற போது, விரைவில் தமிழகத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய அந்த தேர்தலிலும் நிச்சயமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு எடுத்துக்காட்டாகும்.
ஆளும் கட்சிக்கு எதிரான உணர்வே இந்த தேர்தல் முடிவுகளில் எதிரொலிப்பதாக ஆளும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார்.
ஒவ்வொரு மாநிலத்திலும் கடந்த 5 ஆண்டுகளிலே ஆளுங்கட்சியாக இருந்தவர்களுக்கு எதிர்ப்பான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியின் காரணமாக தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு எதிராக வந்திருக்கிறது.
உத்தரப்பிரதேசத்தைப் போலவே தமிழகத்திலும் தேர்தல் வெற்றி விரைவில் கிடைக்கும் என தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்.
மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கூடிய விரைவிலேயே தமிழகத்திலும் கழகங்கள் இல்லாத ஆட்சி உருவாகியே தீரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது.
பாரதிய ஜனதா கட்சி பெரும் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் பழனிசாமி தொலைபேசி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
முரளிதரன் வழங்கிய அந்த செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கில் அடுத்து ஓர் இலங்கை செய்தி. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இலங்கைக்கு கடும் நிபந்தனையுடன் கால அவகாசம் வழங்கலாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு இபிஆர்எல்எஃப் என்ற அந்த கூட்டணியின் ஓர் அங்கமான அந்த கட்சி அழைக்கப்படவில்லை. அது குறித்து செய்திகளை தொகுத்து தருகிறார் மாணிக்க வாசகம்.
ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு கடும் நிபந்தனையுடன் கால அவகாசம் வழங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றாகிய இபிஆர்எல்எஃப் கட்சி இந்த தீர்மானத்தை ஏற்கவில்லை என தெரிவித்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமாகிய இரா சம்பந்தன் அவர்களின் தலைமையில் வவுனியாவில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபைகளின் உறுப்பினர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். ஆயினும் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கவில்லை.
இலங்கை அரசாங்கத்தின் இணை அரசினருடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் கூறப்பட்ட அத்தனை விடயங்களும் முழுமையாக கடுமையான நிபந்தனைகளின் கீழ் நிறைவேற்றப்படுவதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ஸ்தானிகரின் அலுவலகம் இலங்கையில் ஒன்று நிறுவப்பட்டு மேற்பார்வை செய்யப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் மேற்சொன்ன விடயங்களை தகுந்த பொறிமுறைகளின் மூலம் நிறைவேற்ற தவறினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த தீர்மானத்தின் கீழ் கிடைக்க வேண்டிய அனைத்து பெறுபேறுகளும் கிடைக்கும் வண்ணமாக சர்வதேச பொறிமுறைகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உறுதி செய்ய வேண்டும்
என இந்த கூட்டத்தின் தீர்மானம் குறித்து கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்தார். இபிஆர்எல் கட்சியின் நிலைப்பாடு குறித்து அதன் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார்.
கையெழுத்திட்டு நாங்கள் ஒரு கடிதத்தை மனித உரிமை ஆணையாளருக்கு அனுப்புறோம், காலாவாசம் வழங்க முடியாது, பிறகு நாங்கள் கடன் நிபந்தனை அடிப்படையில் இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்கிறது மறைமுகமாக இந்த ரெண்டு வருட கால அவகாசத்தை வழங்குகின்ற ஒரு விடயம் தான் இந்த விடயம். ஆகவே எங்களுடைய கட்சி கூடி இது சம்பந்தமான முடிவை நாங்கள் பின்னர் அறிவோம்
என்றார் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள்.
செய்தியரங்கம் நிறைவடைகிறது. நீண்ட செய்தியரங்கம் காரணமாக இன்று நேய நேரம் நிகழ்ச்சி இடம்பெறவில்லை. நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.